ஏப்ரல் 2011 தென்றல் இதழ் கதிரவன் எழில் மன்னனின் கதிரவனை கேளுங்கள் பகுதி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தற்போது எத்துறைகளில் ஆரம்ப நிலை மூலதனம் இடப்படுகிறது? பொருளாதார சூழ்நிலை முன்னேறி வருகிற இந்த நிலையில் எந்த துறைகளை சார்ந்த தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு ஆரம்ப நிலை மூலதனம் கிடைக்கிறது என்று பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். சென்ற பகுதிகளில் வலிமேக கணினி கிளவுட் கம்ப்யூட்டிங், வலிமேக ஊடகங்கள் கிளவுட் மீடியா, கம்பி நீக்கம் கிளியரிங் அவுட் வயர்ஸ் கார்ட்லெஸ், சுத்தநுட்பம் கிளீன்டெக் போன்ற சிஎல் துறைகளில் மிகுந்த மூலதன ஆர்வம் உள்ளதாக கண்டோம். சென்ற பகுதிகளில் முதல் 3 சிஎல் துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பற்றி விவரித்துவிட்டு இறுதியான சுத்தநுட்பத்தை பற்றி விவரிக்க ஆரம்பித்தோம். சென்ற பகுதியில் சுத்தநுட்பத்தின் உபத்துறைகளை பற்றி மேல்நோக்கத்துடன் அதன் முதல் ஒரு உபத்துறையான மாசற்ற சக்தி உற்பத்தி துறையின் பல நுட்பங்களை பற்றி கண்டோம். இப்போது மற்ற சுத்த சக்தி நுட்பங்களை பற்றி தொடர்ந்து காணலாம். சுத்த சக்தியின் பல உபத்துறைகளில் கரியமேலு வாயுவின்றி சக்தி தரும் நுட்பங்களை பற்றி கூறினீர்கள். மிகவும் சுவையாகவும் வருங்காலத்தை பற்றி நம்பிக்கையூட்டும் பரபரப்பளிப்பதாகவும் இருந்தது. சுத்த சக்தியின் அடுத்த உபத்துறையை பற்றி கேட்க ஆவலாக உள்ளது. கூறுங்களேன். சுத்த நுட்பங்களை 5 உபத்துறைகளாக பிரித்துக் கொள்ளலாம் என்று முன்பகுதியில் கண்டோம். கரியமில வாயு வெளிவிடாத அல்லது மிக குறைவாக வெளிவிடும் தொழில்நுட்பங்கள், உதாரணமாக சூரிய மின்சக்தி, மின்சார கார் போன்ற தொழில்நுட்பங்கள், நான் கார்போனிக் எனர்ஜி ஜெனரேஷன், பெட்ரோலியம் சார்ந்த எரிபொருட்களை விட சுத்தமாக எரிபடக்கூடிய எரிபொருட்கள், கிளீனர் பேர்னிங் ஃபியூயல்ஸ், பயோடீசல், எத்தனால் போன்றவை. எரிபொருட்களை சாதுரியமாக பயன்படுத்தி ஒரே அளவு எரிபொருளுக்கு பல மடங்கு அதிக சக்தி அல்லது உற்பத்தி ஏற்படுத்துவது எஃபிஷியன்சி ஆஃப் எனர்ஜி யூட்டிலைசேஷன். வெளியிடப்படும் மாசு பொருட்களான துகள்கள், திரவங்கள், வாயுக்கள் போன்றவற்றை சுத்தம் செய்யும் அல்லது பிடித்து மாசு செய்யாதவாறு அடைத்து வைப்பது பொல்யூஷன் கிளீனப் ஆர் சீக்வஸ்ட்ரேஷன். சுத்த சக்தி தகவல் நுட்பத்துறை, கிளியர் எனர்ஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இவற்றில் முதலாவது கரியமில வாயு மற்றும் மாசின்றி சக்தி உற்பத்தி தரும் உபத்திரையை பற்றி சென்ற பகுதியில் விவரித்தோம். ஆனால் வெகு சமீபத்தில் நான் படித்த ஒரு பிரமாதமான செய்தி துணுக்கை உங்களுடன் பகிர்ந்து கொண்ட பின் அடுத்த உபத்துறைக்கு செல்வோம். சமீபத்தில் ஒரு பத்திரிகை பேட்டியில் ரேமன் கர்ட்ஸ்வைல் எனும் அறிவியல் நிபுணர் சூரிய ஒளியில் உருவாகும் மின்சக்தி உற்பத்தி கடந்த 20 வருடங்களாக ஒவ்வொரு 2 வருட காலத்திலும் 2 மடங்காக அதிகரித்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே 10 வருடங்களாக அவ்வாறு அதிகரித்தால் 1000 மடங்கு, மேலும் 20 வருடங்களில் மில்லியன் மடங்குக்கும் மேலாக அதிகரித்துள்ளது. இத்தகைய 2 மடங்கு உயர்வு இன்னும் பல வருடங்களுக்கு தொடரும் என்றும் இன்னும் 10 வருட காலம் கழித்தும் கூட சூரிய மின் உற்பத்தி அடையக்கூடிய அளவில் 0.1% எட்டும், அதனால் இன்னும் வளர்ந்து கொண்டே போக வாய்ப்புள்ளது என்று கர்ட்ஸ்வைல் மேற்கொண்டு அழுத்தமாக தெரிவித்துள்ளார். அடேங்கப்பா, அத்தகைய சூரிய ஒளி மின்சக்தி அதிகரிப்புடன் காற்றுச்சூழல் மின்சக்தி, புவி அனல், ஜியோ தெர்மல் மின்சக்தி என்று மற்ற மாசற்ற மின்சக்தி உற்பத்தி நுட்பங்களையும் சேர்த்து பார்த்தால் உண்மையாகவே சுத்த சக்தியின் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த அற்புதமான கண்ணதாசன் திரைப்பாடல் வரிக்கு என் மானசீக நன்றி. அடுத்ததாக குறைவான அளவு மாசு வெளிவிடும் எரிபொருட்களை பற்றி காண்போம். பெட்ரோலியம் சார்ந்த எரிபொருட்களை விட சுத்தமாக எரிபடக்கூடிய எரிபொருட்கள் கேசலின், தற்போதைய டீசல் போன்றவை எரியும் போது வெளிப்படும் மாசு வாயுக்களும் தூசு பொருட்களும் புவிச்சூடேற்றத்துக்கு மூல காரணங்களில் ஒன்றாகும். ஆனால் ஒரே அடியாக மாசற்ற சக்திகளை உடனே வண்டிகளுக்கு பயன்படுத்துவது சாத்தியமல்ல. உலகில் தற்போது ஓட்டப்படும் பல பில்லியன் வண்டிகளை யோசித்து பாருங்கள். அதனால் வெளியிடப்படும் மாசை வெகுவாக குறைக்கும் வேறு எரிபொருட்களை உருவாக்கும் முயற்சி தீவிரமாக நடைபெறுகிறது. அத்தகைய பல பல எரிபொருட்களை ஏற்கனவே அன்றாட நடைமுறை பயனுக்கு ஓரளவு கொண்டு வந்துள்ளனர். E85 எனப்படும் எத்தனால் ஆர் ஈத்தைல் ஆல்கஹால் என்னும் ஆல்கஹால் பெருமளவில் கலக்கப்பட்ட எரிபொருளை பயன்படுத்தும் வண்டிகள் உள்ளன. பிரேசில் நாட்டில் E85 பயன்படுத்தும் வண்டிகள் தான் கிட்டத்தட்ட 90% ஓடுகின்றன. அமெரிக்காவில் E85 வண்டிகள் மிக குறைவே. இருப்பவையும் E85 கேசலின் ஸ்டேஷன்களில் எளிதில் கிடைப்பதில்லை. அதனால் வெறும் கேசலினையே பயன்படுத்துகின்றன. எத்தனாலை மக்காச்சோளத்திலிருந்து உருவாக்கினால் சாப்பிட சோளம் இருக்காது என்பதால் மரப்பட்டை, சோளச்சக்கை போன்று மற்ற பயனற்ற மூலப்பொருட்களிலிருந்து செல்லுலோசிஸ் எத்தனால் என்ற முறையில் உருவாக்க ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்து பயோடீசல். தற்போதைய டீசல் கார்களே வெறும் தாவர எண்ணெயை டீசலுக்கு பதில் பயன்படுத்த முடியும். சிறு சிறு மாற்றங்களுடன் மெக்டானல்ட்ஸ் போன்ற பெரும் உணவகங்களில் பொறிக்க பயன்படுத்திய பின் வீணாக எரியப்படும் கொழுப்பையும் எண்ணெயையும் டீசலுக்கு பதில் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர்.
ஜெட்ரோபா
என்னும் செடியிலிருந்து பயோடீசல் தயாரிக்கும் முறையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பல இடங்களில் தண்ணீர் குறைவாக பயன்படுத்தும்
ஜெட்ரோபா
செடி வகையை சாகுபடி செய்ய தொடங்கியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இயற்கை வாயுவை பயன்படுத்தினால் மிக குறைவான மாசு வெளியாகிறது என்பதால் பல இயந்திரங்கள், மோட்டார் கார்கள், பேருந்துகளில் அதை பயன்படுத்துகிறார்கள். இந்திய தலைநகரான புதுடெல்லியில் அத்தகைய பேருந்துகளை மட்டுமே அனுமதித்துள்ளதால் மாசு பெருமளவில் குறைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் பெருமளவில் மாசு கக்கும் லாரிகளுக்கும் ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கும் இயற்கை வாயுவை எரிபொருளாக பயன்படுத்தும் திட்டம் உருவாகி வருகிறது. பெட்ரோலியத்தை விளக்க இயற்கை வாயு பெருமளவில் கிடைக்கிறது என்பதோடு கிருஷ்ணா கோதாவரி நதிகள் கடலில் கலக்கும் இடத்திலேயே பெரிய இயற்கை வாயு தேக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பது போனஸ். சமீப காலமாக ஃப்ரேக்கிங் எனப்படும் கனவேகத்தில் தண்ணீரையும் காற்றையும் பூமிக்குள் புகுத்தி வாயுவை வெளியெடுக்கும் புதிய நுட்பத்தை பயன்படுத்தி ஷேல் ராக் எனப்படும் பாறைகளில் அடைப்பட்டுள்ள இயற்கை வாயுவை இன்னும் அதிக அளவில் வெளியெடுக்க ஆரம்பித்துள்ளனர். இது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடும் என்னும் எச்சரிக்கை எழுந்துள்ளது. இருந்தாலும் இத்தகைய பல புதிய நுட்பங்களால் இயற்கை வாயு இன்னும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து நிலக்கரி. என்ன, கரியமில வாயு தானே பெரும் பிரச்சனையே? எப்படி கரி தூய எரிபொருளாக முடியும் என்கிறீர்களா? சரிதான். ஆனால் கரியை நேரடியாக எரித்தால்தான் பெரும் மாசு. அதற்கு பதிலாக இயற்கை வாயுவை திரவமாக்குவது, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் போல, கரியிலிருந்து ஒரு விதமான எண்ணெயை வெளியெடுத்து அதையே பயன்படுத்த ஆரம்பித்து உள்ளார்கள். இதற்கு கரி திரவம், கோல் டு லிக்விட் என்று பெயர். இது போன்று இன்னும் பல பெட்ரோலிய மாற்று எரிபொருட்கள் உருவாகி வருகின்றன. ஒரு காலத்தில் குளோரோஃப்ளூரோகார்பன் சிஎஃப்சி பயன்படுத்தப்பட்டது. அதனால் தென் துருவத்தில் ஓசோன் படலத்தில் ஓட்டை ஏற்பட்டது. அப்புறம் சிஎஃப்சியை தடை செய்து மாற்று குளிர்பதன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதால் ஓசோன் ஓட்டை ஓரளவுக்கு மூட ஆரம்பித்துள்ளது என்னும் நற்செய்தி கிடைத்துள்ளது. அதேபோல் இம்மாதிரி மாற்று எரிபொருள் தொழில்நுட்பங்கள் மாசையும் குறைத்து புவி சூட்டேற்றத்தையும் மட்டுப்படுத்தும் எனும் நம்பிக்கை துளிர்விட ஆரம்பித்துள்ளது. மேலும் வாய்ப்புகளை பற்றி இனிவரும் பகுதிகளில் மேற்கொண்டு பார்க்கலாம். தொடரும். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.